அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. நவம்பர் திங்கள் 12 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். இலங்கையில் நடைபெறவிருக்கும் காமன்வெல்த் உச்சிமாநாட்டில் மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கோலம் கலந்து கொள்ள மாட்டார் என்று வந்திருக்கும் அறிவிப்பு பற்றிய செய்தி. தமிழக சட்டசபையும் இந்தியா ஒட்டுமொத்தமாக காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்று மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது பற்றிய செய்தி. இலங்கையின் வடக்கே வலிகாமம் பகுதி மக்கள் தங்கள் காணிகளுக்கு திரும்ப செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கோரி உண்ணாவிரதம் நடத்தியிருப்பது பற்றிய செய்தி குறிப்பு. இந்தியா செவ்வாய் கிரகத்தை ஆராய அனுப்பிய மங்கள்யான் விண்கலனை புவி சுற்றுப்பாதையில் 100,000 கிலோமீட்டருக்கும் மேல் உயர்த்தும் முயற்சியில் வெற்றி காணப்பட்டிருப்பது பற்றிய செய்தி. உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தன்னிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டார் என்று பெண் வழக்கறிஞர் கூறியிருப்பது குறித்த செய்தி ஆகியவையும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழிசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் எல்ஆர் ஜெகதீசன், விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
கடும் சூறாவளி தாக்கி 4 நாட்களான பின்னரும் பிலிப்பைன்ஸ் நகரான டக்லோபானில் இருக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் உதவிக்காக காத்திருக்கிறார்கள். ராணுவத்தின் சரக்கு விமானங்கள் அங்கே வந்திருக்கின்றன. ஆனால் அங்கே இருக்கும் பிபிசி செய்தியாளரோ இந்த நகரத்தில் இருக்கும் 2,00,000 பொதுமக்களுக்கான உதவிகள் கிடைப்பதற்கான எந்த அறிகுறியையும் தம்மால் காண முடியவில்லை என்று கூறுகிறார். அந்நகர மக்களுக்கு உணவு, குடிநீர், தங்குமிடம் என எந்த அத்தியாவசிய தேவைகளும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நகரின் விமான நிலையத்திற்கு செல்லும் வழிநடுக சூறாவளியின் அழிவுகள் சிதறிக் கிடப்பதாகவும் மக்கள் சாரி சாரியாக சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் வர்ணிக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகளை ஒருங்கிணைக்கும் வேலையை அதிகாரிகள் முறையாக செய்யவில்லை என்றும் பிபிசி செய்தியாளர் கூறுகிறார். அதனால் பாதிக்கப்பட்ட மக்களின் கோபம் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறுகிறார். நகரில் இருக்கும் உணவு மற்றும் தானிய கிடங்குகளில் மக்கள் புகுந்து பொருட்களை அள்ளிச் செல்லும் சம்பவங்களும் நடந்து வருகின்றன.
பிலிப்பீன்ஸில் சூறாவளியினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுகாதார திட்டங்கள் நாசமாக்கப்பட்டிருப்பதால் குடிநீர் விநியோக குழாய்களுக்குள் சாக்கடை நீர் புகுந்து நோய்கள் உருவாகும் ஆபத்தை அதிகரித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகள் பல இடங்களில் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதால் அங்கு தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் மட்டுமல்லாமல் சூறாவளியில் காயம்பட்டோரும் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட இடங்களில் அடுத்த 2 வாரங்களில் மட்டும் 12,000 குழந்தைகள் பிரசவிக்கப்பட இருக்கின்றன. எனவே இவற்றின் பிரசவங்கள் வெறும் தற்காலிக இடங்களிலேயே நடைபெற வேண்டி இருக்கும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள்.
பிலிப்பைன்ஸை தாக்கிய கோரமான சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண நிதியுதவி கேட்டு ஐநா மன்றம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இதற்காக தமக்கு குறைந்தது 300 மில்லியன் டாலர்கள் தேவை என்று ஐநா கூறுகிறது. இந்த வேண்டுகோளை விடுத்த ஐநா மன்றத்தின் மனிதாபிமான பணிகளுக்கான ஒருங்கிணைப்பாளர் வெலரி அமோஸ் தமக்கு மேலதிக விமானங்கள் தேவை என்று கூறியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கும் சாலைகள் பலவும் சேதமடைந்திருப்பதாகவும் வேறு பல நடைமுறை சிக்கல்கள் காரணமாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிய உதவிகள் உரிய வேகத்தில் சென்று சேரவில்லை என்றும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார்.
விளையாட்டுத் துறையில் வீரர்கள் வீராங்கனைகள் போதைப் பொருட்களை உட்கொண்டிருக்கிறார்களா என்று தீர்மானிக்க தகைமேற்ற நாடுகளையும் விளையாட்டுத் துறைகளையும் தம்மால் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறது என்று போதைப் பொருள் தடுப்பு அமைப்பின் தலைவர் ஜோன் வஹி எமது பிபிசிக்கு தெரிவித்திருக்கிறார்.
There is no power whatsoever for WADA under our code to comply anyone to do certain things.
வீரர்கள் மீது போதைப்பொருள் சோதனை நடத்துவது தன்னிச்சையாக செய்யப்படும் ஒரு நடவடிக்கை. மிகவும் உயர் தராதரம் கொண்ட வீரர்களை அனுப்பும் கென்யா, ஜமைக்கா போன்ற நாடுகள் விசாரணைகளை முறையாக நடத்த வேண்டியது அந்தந்த நாடுகளின் பொறுப்பு என்றும் திரு ஃபாஹி சொன்னார். போதைப்பொருள் தடுப்பு மாநாடு இன்று தென்னாப்பிரிக்காவில் ஆரம்பமாவதையிட்டு தடுப்பு அமைப்பின் தலைவரான ஜோன் ஃபாஹி இந்த கருத்துக்களை இப்போது வெளியிட்டிருக்கிறார். போதைப்பொருள் பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்படுவோருக்கு வழங்கப்பட்ட 2 வருடகால தடையை 4 வருடகால தடையாக அதிகரிக்கும் போதைப்பொருள் தடுப்பு சீலம் பற்றி இன்றைய மாநாட்டில் பிரதிநிதிகள் ஆராய்வார்கள். குழந்தைகள் பிறந்ததும் குறைந்தது 6 மாதங்களுக்காவது அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் தாய்மாருக்கு சுமார் $300 வெகுமதியாக வழங்கும் திட்டம் ஒன்று இங்கிலாந்தில் சில பகுதிகளில் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றன. கடைகளில் கொடுத்து பொருட்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஷாப்பிங் வவுச்சர் வடிவில் இந்த $300 வழங்கப்படும். தாய்மார் தாய்ப்பால் கொடுப்பது குறைவென்று மதிப்பிடப்பட்ட இங்கிலாந்து நகரங்களில் இந்த பரிட்சார்த்த திட்டம் முதலில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. பாலூட்டும்படி வற்புறுத்த தாய்மாருக்கு பண வெகுமதி வழங்கப்படல் சரியானதுதானா என்று சில கண்டனங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. ஆனாலும் தாய்ப்பாலின் பெருமதியை தாய்மாரே உணர்ந்து மதிக்கும்படி இந்த திட்டம் ஏற்றதுதான் என்று இந்த திட்டத்தின் ஆதரவாளர்கள் கூறியிருக்கிறார்கள். தாய்ப்பால் இயற்கையாக ஊட்டப்படும் குழந்தைகள் தமது பிற்கால வாழ்வில் நல்ல உடல் நலத்தோடு வாழ்கிறார்கள் என்று ஆய்வுகள் காட்டியிருக்கின்றன.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை தொடர்பான செய்திகள். இலங்கையில் நடைபெறவுள்ள காமன்வெல்த் மாநாட்டில் மொரிஷியஸ் பிரதமர் கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் விமல் சோக்கநாதன்.
இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகள் உச்சி மாநாட்டுக்கு மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திரா ராம்குலம் செல்ல மாட்டார் என்று அந்த நாடு அறிவித்திருக்கிறது. மனித உரிமைகளை மதிக்கும் விஷயத்தில் இலங்கையில் பெரிய முன்னேற்றம் எதுவும் காணப்படவில்லை என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று பிரதமர் ராம்குலம் மொரிஷியஸ் நாடாளுமன்றத்தில் பேசியதாக AFP செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. இலங்கை மனித உரிமை நிலவரம் குறித்து தாம் கூர்ந்து கவனித்து வருவதாகவும், மனித உரிமைகள் அங்கு மீறப்பட்டு வருவது குறித்து தாம் மிகவும் கவலை அடைந்திருப்பதாகவும் மொரிஷியஸ் நாடாளுமன்றத்தில் இன்று அவர் பேசியதாக அரசாங்க செய்திக்குறிப்பு ஒன்று கூறுகிறது. இதன் அடிப்படையில் தான் சிந்தித்தெடுத்த முடிவின்படி இலங்கைக்கு தாம் செல்லப்போவதில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து BBC தமிழிசையிடம் கருத்து வெளியிட்ட மொரிஷியஸ் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஆவின் பூலலம்,
Mauritius has always been consistent, you know, with its principles and based on principles which we all cherish, based on the values of human rights and respect of the Charter of the Commonwealth. And we've taken a principled stand.
Mauritius எப்போதுமே கொள்கைகளின் அடிப்படையில் தான் முடிவுகளை எடுத்து வந்திருக்கிறது. மொரிஷியஸ் பொதுநலவாய நாடுகள் பிரகடனத்தின் அடிப்படையிலும் மனித உரிமைகளுக்கு மதிப்பளையும் வகையிலும் இந்த முடிவை மொரிஷியஸ் பிரதமர் மேற்கொண்டிருப்பதாக கூறினார் ஆவின் பூலில். ஆனாலும் பொதுநலவாய நாடுகள் உச்சி மாநாட்டுக்கு பிரதமர் போகாவிட்டாலும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் விதத்தில் தன்னை அந்த மாநாட்டுக்கு போக பிரதமர் பணித்திருக்கிறார் என்று ஆவின் பூலில் கூறினார். இந்த முடிவு இலங்கைக்கும் மொரிஷியஸுக்கும் இடையான உறவுகளை பாதிக்க மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார்.
செய்தியை வழங்கியவர் விமல் சுக்கநாதன். இதனிடையே காமன்வெல்த் மாநாட்டுக்கு இந்திய பிரதமர் செல்ல மாட்டார் என்று அறிவிக்கப்பட்ட போதும் இந்தியா இந்த மாநாட்டை ஒட்டுமொத்தமாகவே புறக்கணிக்க வேண்டும் என்று கோரி தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து செய்தியாளர் டி என் கோபாலன்.
இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டினை இந்தியா முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தும் தீர்மானம் ஒன்று இன்று செவ்வாய் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. முதல்வர் ஜெயலலிதாவால் முன்மொழியப்பட்ட தீர்மானம் முன்னரே இது குறித்து சட்டமன்றத்தில் வேறொரு தீர்மானம் இயற்றப்பட்டும் இருமுறை ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதியும் இப்போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்கிறார் என்பது தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத செயல் என்கிறது.
தமிழர்களுக்கு ஆறுதல் அளிக்காத, தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத மத்திய அரசின் இந்த முடிவு மிகுந்த மனவேதனை அளிக்கும் செயலாகும். காமன்வெல்த் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதன் மூலம் இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற செயலை, மனிதநேயமற்ற செயலை இந்தியா ஏற்றுக்கொள்கிறது, அங்கீகரிக்கிறது என்ற நிலைதான் உருவாகும். இது மட்டுமல்லாமல் காமன்வெல்த் கூட்டமைப்பின் தலைவராக, அதாவது சேர் இன் ஆபீஸ் ஆக இலங்கை அதிபர் 2 ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பதற்கு உறுதுணையாக இருந்தது என்ற தீரா பழிச்சொல் இந்தியாவிற்கு ஏற்படும்.
அத்தகைய தீரா பழிச்சொல் இந்தியாவிற்கு ஏற்படுவதை தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே காமன்வெல்த் மாநாட்டினை இந்தியா முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என தீர்மானம் வலியுறுத்துகிறது. திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் தீர்மானத்தினை ஆதரித்தனர். இன்றைய சட்டமன்ற கூட்டம் பற்றி காலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் விவாதித்த கட்சித் தலைவர் கருணாநிதி, சட்டமன்றத்தில் முன்மொழியப்படும் தீர்மானம் மத்திய அரசை கண்டிப்பதாக இருந்தாலும் அதனை ஆதரிக்க வேண்டிய கடமை தங்கள் கட்சிக்கு இருப்பதாக கூறியிருந்தார்.
மத்திய அரசு வேண்டுமென்று யாரும் கண்டிக்க போவதில்லை. ஒரு விஷயத்திற்காக எங்கள் தமிழ் சொந்தங்கள் இலங்கையிலே அனுபவித்து வருகின்ற தொல்லைகளையும் வேதனைகளையும் எடுத்துக்காட்டியுமுட மத்திய அரசு அதை தவிர்க்க உரிய நடவடிக்கைகளை இதுவரையில் மேற்கொள்ளாததை சுட்டிக்காட்டவும், குறைந்தபட்சம் காமன்வெல்த் மாநாட்டிலே இலங்கையை புறக்கணித்து அதற்கு செல்லாமல் இருக்கும் கூட இந்திய அரசு எங்களுடைய கருத்தை முழுமையாக கேட்கவில்லை. அதற்காக நாங்கள் எங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
அதே வகையிலேயே திமுக சட்டமன்ற அணித் தலைவர் மு க ஸ்டாலினும் விவாதத்தின் போது பேசினார். காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. சிபிஎம் அணித் தலைவர் ஏ சவுந்தரராஜன் இப்பிரச்சினை குறித்து புதிதாக தீர்மானம் ஏதும் தேவையில்லை, இலங்கை தமிழர் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை அடைய ராஜீய ரீதியிலான அழுத்தம் கொடுத்தால் போதுமானது என்றார். காங்கிரஸ் உறுப்பினர் ரங்கராஜன், இந்தியா இலங்கை தமிழர்களின் நல்வாழ்விற்கும் முயல வேண்டும், அதே நேரம் அண்டை நாடான இலங்கையுடன் சுமூக உறவையும் பேண வேண்டும், அந்த வகையில் மத்திய அரசின் நிலைப்பாடு சரியே என்றார்.
சென்னையிலிருந்து டி என் கோபாலன். இலங்கையின் வலிகாமம் வடக்கு பகுதியில் ராணுவம் பொதுமக்கள் காணிகளை விட்டு வெளியேறி மக்கள் அந்த காணிகளில் குடியேற அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கோரி உண்ணாவிரதம் ஒன்று நடந்தது. இதுகுறித்து வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் இராணுவத்தினர் கைப்பற்றியுள்ள பொதுமக்களின் காணிகளில் உள்ள வீடுகள் உடைக்கப்படுவதை கண்டித்தும் அந்த காணிகளில் தங்களை மீள்குடியேற்றம் செய்ய வேண்டும் என கோரியும் மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் முன்றலில் இடம்பெயர்ந்துள்ள மக்கள் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை இன்று நடத்தியிருக்கின்றார்கள். வலிகாமம் வடக்கு மீள்குடியேற்ற அமைப்பினர் இந்த போராட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருந்தார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபைகளின் தலைவர்கள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலதரப்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். வலிகாமம் வடக்கில் உள்ள பல காணிகளை இராணுவத்தினர் கைப்பற்றி அங்கு இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக ஊர் மக்களும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினரும் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள். ஆனால் பல்லாளி விமானத்தளம், காங்கேசன் துறை துறைமுகம் என்பவற்றை அபிவிருத்தி செய்வதற்காகவே காணிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. கொழும்பில் பொதுநலவாய உச்சி மாநாடு நடைபெறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த போராட்டம் சில தினங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது.
90ல் இடம்பெயர்ந்த 20வது வீட்டிலேயே நான் இருக்கிறேன். அங்கேயும் போய் 2 மாசம் என்னை எழும்பட்டுமா? அப்ப நான் எங்க போறது? நானும் பிள்ளையும் அவருமா அப்படியே கூத்தாடி கொண்டு திரிகிறோம். உயர் பாதுகாப்பு வலயமா ஆமிதான் இருக்குது. எங்களை அங்க விடுகினம் இல்ல, மாவட்டபுரத்தோட மறைச்சு வச்சிருக்கணும். அங்காலே ஒருத்தருமே இல்ல, ராணுவத்தினர் மட்டும்தான் அங்க இருக்கணும். அது எங்களோட பரம்பரை சொத்து, எங்களுக்கு அதை விட்டு கொடுக்க இயலாது.
அந்த காணியா எங்களை விடுவிக்கணும் கட்டம். விவசாயம் செய்த காணி, அவர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரொக்கப்படும். 90 காணியை எடுத்தார்கள். அது 90 அந்த அதற்குரிய நஷ்டங்கள் கொடுக்கிறேன் கொடுக்கவில்லை.
இதுக்கு முதல் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் உண்ணாவிரதம் கூட்டம் சொல்லி போயிருக்கே சொல்லிடும். இந்த முறை தேர்தல் முடிய வார முறை தேர்தல் வரைக்கே அந்த பிரச்சனையோட கொண்டே உருக்கு விடுறோம்னு சொல்லி இதுவரையும் 23 ஆச்சு, இன்னுமே விடையில. இவ்வளவு பிரச்சனை நடந்த வன்னி மாவட்டத்திலேயே சனத்தை திருப்பி கொண்டே இருந்துருக்கிறீங்க, எங்களிடத்துல விடுறதுக்கு என்ன பிரச்சனை
என இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்களில் சிலர் எம்மிடம் தெரிவித்தனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்த வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தலைவர் சுகிதன் மற்றும் உபதலைவர் சஜீவன் ஆகியோருக்கு இந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது என்று நேற்று முன்தினம் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த போராட்டம் இன்று காலை ஆரம்பமாகி நடைபெற்றிருக்கின்றது. அஹிம்சை ரீதியிலான மக்கள் போராட்டத்தை தடுத்து நிறுத்த முற்படுவது ஜனநாயக உரிமை மீறலாகும் என குறிப்பிடுகின்றார்.
இலங்கையிலே பொதுநலவாய மாநாடு நடைபெறுகின்றது. உலக தலைவர்கள் இலங்கையிலே கூடியிருக்கின்ற நேரத்தில் எங்கள் சொந்த நிலங்களுக்கு போக முடியவில்லை, எங்களுடைய பிள்ளைகளை விடுதலை செய்ய முடியவில்லை, காணாமல் போனவர்கள், வெள்ளை கொடியோடு போனவர்களை காணவில்லை போன்ற அடிப்படைகளில் இந்த மக்கள் இந்த போராட்டங்களை முன்தொடர்ந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த போராட்டத்தை அடக்க நினைப்பது என்பது அந்த மக்களுடைய மனித உரிமைகளை குழி தோண்டி புதைப்பதற்கு சமமான செயலாகும்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள். உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்ற பகுதியைச் சூழ பெரும் எண்ணிக்கையிலான போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஆயினும் அசம்பாவிதங்கள் எதுவும் இடம்பெற்றதாக தெரியவில்லை.
ஓமனிய செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே காமன்வெல்த் மாநாடு தொடர்பாக இலங்கை வந்திருக்கும் கனடா நாட்டு வெளிவிவகார அமைச்சர் நாடாளுமன்ற செயலர் யாழ்ப்பாணம் விஜயம் செய்தார். இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார். மீண்டும் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையில் நடைபெறுகின்ற பொதுநலவாய உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கொழும்புக்கு வருகை தந்துள்ள கனடிய பிரதமரின் பிரதிநிதியாகிய கனடிய வெளிவிவகார அமைச்சின் நாடாளுமன்ற செயலாளர் தீபக் ஒப்ராய் அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்தார். அங்கு யாழ் ஆயர், யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட பல தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். இவருடன் இலங்கைக்கான கனடிய தூதுவர் மற்றும் அந்த தூதரகத்தைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகளும் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்தனர். கனடிய பிரதமரின் பிரதிநிதியுடனான சந்திப்பின் போது என்ன விடயம் பேசப்பட்டது என்று யாழ் ஆயர் தோமஸ் சவுந்தநாயகம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அவர் தாங்கள் வந்தவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாணத்து மக்கள் என்ன மாதிரியாக இந்த புதுநலவாயமாக நாட்டை அவர்கள் சிந்திக்கின்றார்கள், இனி அவர்களுடைய முக்கிய பிரச்சனைகள் என்ன, இதில் பற்றி கேட்டறியத்தான் அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் குறிப்பாக எவ்விதமாக யாழ்ப்பாணத்து மக்கள் அவர்களுடைய வீடு வாசல்கள் பறிபோகின்றன, அவர்களுடைய குடியுரிமை இடங்கள் எல்லாரும் அபகரிக்கப்படுகிறது, அதோட முக்கியமாக அவர்கள் இன்னும் ஒரு சமாதான தீர்வு எட்டாமல் இருக்கிற இந்த நிலையில மக்களுக்கு ஒரு அதிருப்தியை கொண்டு வந்திருக்கிறது. ஆகையினால இப்படியான இந்த நிலையில பொது நிலவாட்டை இங்கே நடத்துறது, அதனால என்ன பிரயோசனம் என்று சொல்லி
என்றார் யாழ் ஆயர் தோமஸ் வந்தநாயகம் அவர்கள். வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடனான சந்திப்பின் போது யாழ்ப்பாணத்தின் பொதுவான நிலைமைகள், இடம்பெயர்ந்துள்ள மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனைகள், வடமாகாண சபையின் செயற்பாடுகள், அதில் எதிர்கொள்ளப்படுகின்ற பிரச்சனைகள் மற்றும் வடமாகாணத்தின் தேவைகள் என பல்வேறு விடயங்கள் குறித்து கனடிய பிரதமரின் பிரதிநிதியாகிய தீபக் ஒப்ராய் அவர்களும் அவருடைய குழுவினரும் கேட்டறிந்திருக்கின்றார்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இந்திய கண்ணோட்டம். செவ்வாய் கிரகத்தை ஆராய இந்தியா அனுப்பிய விண்கலனின் புவி சுற்றுப்பாதையை உயர்த்தும் முயற்சியில் இந்திய விஞ்ஞானிகள் வெற்றி கண்டுள்ளனர். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் தற்பொழுது பெங்களூரில் இருக்கும் நமது சுவாமிநாதன்.
செவ்வாய் கிரகத்தை ஆராய இந்தியா அனுப்பியுள்ள மங்கள்யான் கலனின் சுற்றுப்பாதையை ஏற்கனவே திட்டமிட்டபடி உயர்த்துவதில் ஏற்பட்ட தடைகள் களையப்பட்டு விட்டதாகவும், விண்கலன் தற்போது அது இருக்க வேண்டிய சுற்றுப்பாதையில் நிலை நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. நவம்பர் 5 அன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்ட PSLV ராக்கெட் மூலம் செவ்வாய் கிரகத்தை ஆராயும் மங்கள்யான் செலுத்தப்பட்டது. இந்த கலனை நேரடியாக செவ்வாய் கிரகத்துக்கு கொண்டு செல்ல அதிக திறன் கொண்ட ராக்கெட் தேவை என்பதால் மங்கள்யான் முதலில் புய்வட்ட பாதையில் குறைந்த தூரத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. அதன் பிறகு அதன் நீள்வட்ட பாதையை படிப்படியாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் உயர்த்தி வருகின்றனர். ஆனால் திங்கட்கிழமை என்று காலை ராக்கெட் மோட்டார்களை இயக்கி சுற்றுவட்ட பாதையை 100,000 km மேல் உயர்த்தும் பணி எதிர்பாராத விதமாக தோல்வியடைந்தது. திரவ எரிபொருளால் இயங்கும் மோட்டார் சரியாக இயங்காததால் மங்கள்யானை உரிய இடத்துக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. இதனால் இந்த திட்டத்தின் அடுத்த கட்டம் குறித்து கவலைகள் எழுந்தன. இந்நிலையில் இன்று காலை விஞ்ஞானிகள் மீண்டும் செவ்வாய் கிரகத்துக்கு செல்லும் கலனின் மோட்டார்களை இயக்கினர். இந்த முயற்சி வெற்றியை தந்திருக்கிறது. கலனின் வட்டப்பாதை 78,276 km 118,000 km உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனால் நேற்று ஏற்பட்ட தற்காலிக பின்னடைவிலிருந்து மீண்டு விட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். 1,350 கிலோ எடை கொண்ட மங்கள்யான் திட்டமிட்டபடி பயணிப்பதாகவும், நல்ல நிலையில் அது இயங்கி வருவதாகவும் இஸ்ரோவின் தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார். வரும் நாட்களில் மங்கள்யானின் சுற்றுவட்ட பாதை மேலும் உயர்த்தப்படும். புவியீர்ப்பு விசையை உடைத்துக் கொண்டு இந்த கலன் செல்ல வேண்டும் என்பதால் வேகமும் படிப்படியாக கூட்டப்படும். December 1 வாக்கில் இந்த கோள் புவி சுற்றுப்பாதையிலிருந்து விடுபட்டு செவ்வாய் நோக்கிய 300 நாள் பயணத்தை ஆரம்பிக்கும். இந்த திட்டத்திற்காக இஸ்ரோ சுமார் 450 கோடி ரூபாயை செலவிட்டிருக்கிறது.
பெங்களூரிலிருந்து சுவாமிநாதன். காஞ்சி பீடாதிபதி ஜெயேந்திரர் மீதான சங்கரராமன் கொலை வழக்கில் தீர்ப்பு வரும் 27 தரப்படும் என்று நீதிபதி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து TN கோபாலன்.
காஞ்சி சங்கரமடாதிபதி ஜெயேந்திரர், இளைய பீடாதிபதி விஜயேந்திரர் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் November 27 வெளியிடப்பட இருக்கிறது. அவ்வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் புதுவை தலைமை அமர்வு நீதிமன்ற நீதிபதி CS முருகன் இன்று செவ்வாய் இதனை தெரிவித்தார். சங்கரராமன் 2004 செப்டம்பர் மாதத்தில் ஆலய வளாகத்திலேயே கொல்லப்பட்டார். ஒரு சில ஆண்டுகள் சங்கரமடத்தில் பணியாற்றிய அவர் ஜெயேந்திரரின் நிர்வாகம் மற்றும் நடத்தைக்கும் பல வழிகளில் தனது எதிர்ப்பை தெரிவித்து வந்தார். ஒரு கட்டத்தில் ஜெயேந்திரர் சங்கரமடத்தின் தலைமை பதவியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று வழக்கு தொடர இருப்பதாக அவருக்கே சங்கரராமன் கடிதம் எழுதினார். இப்பின்னணியிலேயே 52 சங்கரராமன் கொலை செய்யப்பட்டார் எனும் காவல்துறை ஜெயேந்திரர் விஜயேந்திரர் உள்ளிட்ட 25 மீது கொலை வழக்கு பதிவு செய்தது. வழக்கு விசாரணை தமிழகத்தில் நடந்தால் தங்களுக்கு நீதி கிடைக்காது என ஜெயேந்திரர் தரப்பினர் முறையிட்டதன் பின்னணியில் வழக்கு புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டது. விசாரணை கடந்த 2005 முதல் புதுவை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான ரவி சுப்பிரமணியன் போலீஸ் தரப்பு சாட்சியானார். இன்னொருவர் கதிரவன் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கொலை செய்யப்பட்டார். எஞ்சிய 23 பேர் மீது இப்போது வழக்கு விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது. இவ்வழக்கில் 1873 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 370 பேர் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 189 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இவர்களில் அப்ரூவர் ரவி சுப்பிரமணியன், சங்கரராமனின் மனைவி பத்மா, மகள் உமா மைத்ரேயி உள்ளிட்டோர் முக்கிய சாட்சிகளாவர். ஆனால் பலர் வழக்கு விசாரணையின் போது பிறர் சாட்சியங்களானார்கள். விசாரணை நடைபெற்று வந்தபோது பல்வேறு காரணங்களை காட்டி சிலர் தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க விசாரணை மேலும் மேலும் தாமதமடைந்து 8 பிறகு இப்போது ஒரு வழியாக விசாரணை முடிவுக்கு வந்திருக்கிறது.
சென்னையிலிருந்து கோபாலன். இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் பதவியில் இருந்தபொழுது பெண் வழக்கறிஞர் ஒருவரிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டார் என்று அந்த வழக்கறிஞர் எழுப்பிய குற்றச்சாட்டின் மீது இந்திய உச்சநீதிமன்றம் விசாரணை ஒன்றை அறிவித்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மீது எழுப்பப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டை விசாரிக்க இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் அமர்வு 3 பேர் கொண்ட நீதிபதிகள் குழுவை அமைத்துள்ளது. இணையதளத்தில் தனது வலைப்பதிவில் இளம் பெண் வழக்கறிஞர் ஸ்டெல்லா ஜேம்ஸ் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் மீது பாலியல் குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளார். இந்த வலைப்பதிவில் தனது இறுதியாண்டு சட்டப்படிப்பின் போது அப்போதைய உச்சநீதிமன்ற நீதிபதியிடம் வேலை பார்த்ததாகவும், கடந்த 2012 டிசம்பரில் விடுதியில் தங்கியிருந்த இவரிடம் அப்போது நீதிபதியாக இருந்த அவர் தவறாக நடந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவரை போல் வேறு சில பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் உயர் பதவியில் உள்ள அவரை எதிர்க்க இவர்கள் முன்வரவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இது குறித்த தகவலில், தனது தாத்தா வயதுடைய ஒருவரால் ஏற்பட்ட இந்த பாதிப்பில் இருந்து தன்னால் மீள முடியவில்லை என்றார். மேலும் 5 சட்டப்படிப்பில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சட்டத்தில் தீர்வு உள்ளது என படித்து தெரிந்து கொண்டிருந்தாலும் தேவையான பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தை அட்டார்னி ஜெனரல் இ வாகனவதி இன்று இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் அமர்வின் கவனத்திற்கு கொண்டு வந்த பிறகே இதன் விசாரணைக்கு நீதிபதிகள் ஆர் எம் லோதா, ஹச்சல் தத்து, ரச்சானா பி தேசாய் ஆகியோரை உள்ளடக்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த குழு காலதாமதம் இல்லாமல் உடனடியாக விசாரணையை துவக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் மனிதர்களின் முழங்கால் பகுதியில் முன்னெப்போதும் அறியப்படாத தசைநார் ஒன்று காணப்படுவதை கண்டறிந்திருப்பதாக பெல்ஜியத்தின் முழங்கால் மருத்துவ நிபுணர்கள் அறிவித்திருப்பது குறித்த செய்தியை பார்க்கலாம். தொடை எலும்புக்கு மேல்புறத்திலிருந்து முழங்காலுக்கும் கணுக்காலுக்கும் இடைப்பட்ட முன்னங்கால் வரையான பகுதி வரை இந்த தசைநார் அமைந்திருப்பதாக டாக்டர் கிளைஸ் மற்றும் பேராசிரியர் ஜோஹன்னஸ் பெலமென்ஸ் ஆகிய மருத்துவ நிபுணர்கள் இருவரும் கண்டறிந்திருக்கிறார்கள். நாம் நடந்து செல்லும்பொழுது திடீரென்று திசை மாற்றி கால்களை திருப்பி நகர்த்தும் பொழுது இந்த தசைநார்கள் தான் கால்களுக்கான பாதுகாப்பு அரணாக அமைவதாக இவர்கள் கூறுகிறார்கள். இப்படி ஒரு தசைநார் முழங்காலை ஒட்டி அமைந்திருக்கும் என்று நீண்ட காலமாக கருத்துக்கள் இருந்து வந்த போதிலும் இப்போதுதான் அது பற்றிய ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கிறது என்று பிரிட்டனில் இருக்கும் முழங்கால் சிகிச்சை நிபுணரான ஜோயல் மெல்டன் கூறுகிறார். மருத்துவ பரிசோதனைக்காக உடல் உறுப்பு தானமாக கிடைத்த 41 பேரின் முழங்கால்களை நுண்ணோக்கி கருவி மூலம் ஆராய்ந்து பார்த்த விஞ்ஞானிகள் எல்லா முழங்கால் எலும்புகளிலும் இந்த தசைநார்கள் காணப்பட்டதை கண்டறிந்திருக்கிறார்கள். அதுவும் அவை எல்லாமே ஒரே வடிவமைப்பில் இருந்ததாகவும் இவர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய முழங்கால் காயங்களின் போது அவற்றை சரியாக புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு தேவைப்படும் சிகிச்சை அளிக்கவும் இந்த தசைநாரின் புதிய கண்டுபிடிப்பும் அதன் அமைப்பு குறித்த அறிவியலும் உதவும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். கால்பந்தாட்டம், கூடைப்பந்தாட்டம், பனிச்சறுக்கு மற்றும் ஓட்டப்பந்தயம் ஆகிய போட்டிகளில் ஈடுபடும் விளையாட்டு வீரர்கள் தங்களின் கால்கள் செல்லும் திசையை திடீரென்று மாற்றும் பொழுதோ நிறுத்தும் போதோ இவ்வாறான முழங்கால் உபாதைகள் ஏற்படுகின்றன. இவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகளால் முன்னேற்றம் ஏற்படுகின்ற போதிலும் 10-20% முழுமையான குணம் கிடைப்பதில்லை. கால்களின் முன் பக்கவாட்டில் இருக்கின்ற இந்த தசைநாரில் ஏற்படுகின்ற காயங்களும் அநேகமான முழங்கால் உபாதைகளுக்கு பகுதியளவில் காரணமாகின்றன என்றும் இந்த இரு மருத்துவ நிபுணர்களும் கண்டறிந்திருக்கிறார்கள். முழங்கால் காயங்களால் பாதிக்கப்படுவோரை குணப்படுத்த இந்த புதிய கண்டுபிடிப்பு எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் என்று அறிய இன்னும் மேலதிக ஆய்வுகள் தேவைப்படுகின்றன என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக, போலந்தின் தலைநகர் வாசாவில் நேற்று திங்கட்கிழமை துவங்கியிருக்கும் ஐநா மன்றத்தின் காலநிலை மாற்றம் தொடர்பிலான 19வது சர்வதேச மாநாடு குறித்த செய்தியை பார்க்கலாம். 190க்கும் அதிகமான நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் இந்த சர்வதேச மாநாடு நேற்று முறைப்படி துவங்கியிருக்கிறது. நவம்பர் 22 வரை நடக்க இருக்கிறது. இந்த மாநாட்டில் புவி வெப்பமடைவதை தடுக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டு தற்பொழுது நடைமுறையில் இருக்கும் கியோட்டோ புரோட்டோகால் எனப்படும் கியோட்டோ நடைமுறைக்கு மாற்றாக கொண்டுவரப்பட இருக்கும் புதிய சர்வதேச நடைமுறை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே இந்த புதிய நடைமுறை என்பது பொருளாதார ரீதியில் வளர்ந்துவிட்ட நாடுகளுக்கும் பொருளாதார ரீதியில் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளுக்கும் இடையில் நிலவும் பிளவை மேலும் அதிகப்படுத்தும் என்பதற்கான சமிக்ஞைகள் வெளிப்பட துவங்கியிருக்கின்றன. இந்த பின்னணியில் இந்த மாநாட்டின் முக்கிய விவாதப் பொருள் என்னவாக அமைந்திருக்கும் என்று ஐநா மன்றத்தின் கடந்த கால பருவநிலை மாநாடுகளை தொடர்ச்சியாக கண்காணித்து வரும் சென்னையைச் சேர்ந்த சுற்றுச்சூழலியலாளர் கருணாகரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த மாநாட்டின் முக்கிய விவாத பொருள் இன்னும் 2 தான் இருக்கிறது. 2015 அந்த 2015 உலக நாடுகள் அத்தனையும் நாம் நம்முடைய உலகத்தை காப்பாற்றுவதற்காக எந்த அளவு நம்முடைய கரியமில வாயு வெளிப்பாட்டை குறைக்க வேண்டும் என்று ஒப்புதல் செய்து கொள்ள வேண்டும். கரிமித வாயு இன்னும் மற்ற வாயுக்கள் கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்று சொல்வார்கள், அவற்றை எப்படி குறைக்க வேண்டும், எந்த அளவு யார் யார் எப்படி செய்ய வேண்டும், உலகம் ஒட்டுமொத்தமாக எப்படி செயல்பட வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் எல்லாரும் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்று முடிவு ஏற்கனவே உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. அந்த முடிவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியமாக 2013 மாநாட்டின் முடிவில் நமக்கு தெரிய வேண்டும். இந்த மாநாட்டின் முக்கிய கருத்தும் அதுவாகத்தான் இருக்கும். வளர்ந்துவிட்ட நாடுகளும் சரி, வளரும் நாடுகளும் சரி, எல்லாமே அதே ஒரு முக்கிய குறிக்கோளாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்.
சரி, இந்த குறிக்கோளை பொறுத்தவரை எல்லோரும் இந்த 2015 புதிய நடைமுறை கியோட்டோ புரோட்டோகோலுக்கு மாற்றான புதிய நடைமுறை கொண்டு வருவதற்கு ஒப்புக்கொண்டிருந்தாலும் அதில் யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்பதில் பொருளாதார ரீதியில் வளர்ந்துவிட்ட நாடுகளுக்கும் பொருளாதார ரீதியில் இன்னும் வளராமல் அதே சமயம் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளுக்கும் இடையில் நிலவும் பிளவுக்கு என்ன காரணம்?
இந்த பிளவுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால், வளரும் நாடுகள் வளர்ந்து வரும் நாடுகள் என்ன எதிர்பார்க்கின்றன என்றால், வளர்ந்து விட்ட நாடுகள் அவை பல வருடங்களாக நூற்றாண்டு காலமாக அவை செய்த காரியங்களினால்தான் 70% கரிமில வாயு மேலே இருக்கிறது. அந்த கரிமில வாயு அளவை குறைப்பதற்கு வேண்டிய பொறுப்பு, தலையான பொறுப்பு அவர்களிடம்தான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த பொறுப்புக்கு ஏற்ற அளவு தங்களுடைய நடவடிக்கைகளை, தங்களுடைய வெளிப்பாட்டை, கரிமில வாயு வெளிப்பாட்டை குறைப்பதற்காக அவர்கள் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை என்று வளர்ந்து வரும் நாடுகள் கருதுகின்றன. வளர்ந்து விட்ட நாடுகளோ, நடந்தது நடந்து விட்டது, இனிமேல் வருவதை எல்லோரும் சமதையாக நாம் பங்கேற்க வேண்டும், எங்களிடம் கொஞ்சம் பணம் அதிகமாக இருக்கிறது, ஆகையால் நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம், ஆனால் நீங்களும் பெரிய அளவு உங்கள் வெளிப்பாட்டை குறைக்க வேண்டும் என்று வளர்ந்து விட்ட நாடுகள் சொல்கின்றன. இந்த இரண்டு கருத்துக்கும் இடையே ஒரு ஒப்புதல் ஏற்படுவது சிரமமாக இருக்கிறது.
சென்னையைச் சேர்ந்த சுற்றுச்சூழலியலாளர் கருணாகரன்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
பிலிப்பீன்ஸில் டக்லபே நகரை சூறாவளி தாக்கி 4 பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் உதவிக்காக காத்திருக்கிறார்கள். சுகாதார திட்டங்கள் நாசமாக்கப்பட்டிருப்பதால் குடிநீர் விநியோக குழாய்களுக்குள் சாக்கடை நீர் புகுந்து நோய்கள் உருவாகும் ஆபத்து அதிகரித்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எமது இணையதளமான bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.